நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
நைஜீரியாவின் லேகோஸ் நகரில் லைபீரிய நாட்டு இபோலா நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை வழங்கி வந்த மருத்துவர் ஒருவருக்கு இபோலா நோய் கண்டிருப்பதாக நைஜீரிய அரசு அறிவித்திருக்கிறது. நைஜீரியாவுக்கு பறந்து கொண்டிருந்த விமானத்தில் ஏறிய இந்த லைபீரியருக்கு விமானத்திலேயே சுகயினம் ஏற்பட்டதால் விமானம் லேகோஸில் தர இறங்கியதும் அவர் உடனடியாக நைஜீரிய மருத்துவமனை ஒன்றில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். மேற்கு ஆப்பிரிக்க வட்டார நாடுகளை இம்முறை மோசமாக தாக்கியிருக்கும் இபோலா வைரஸ் லைபீரியா, சீராலியோன், கினி ஆகிய நாடுகளில் மொத்தம் 800 பேரை இதுவரை கொன்றிருக்கிறது. இபோலாவுக்கு பலியானவர்களை அடக்கம் செய்ய பொதுமக்கள் அனுமதிக்காதபடியால் சடலங்கள் அனைத்தும் தகனம் செய்யப்பட வேண்டும் என்று லைபீரிய அரசு உத்தரவிட்டிருக்கிறது.
காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருந்த 7 மணி நேர போர் நிறுத்தம் குலைந்து போனதற்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனர்களும் ஒருவர் மீது மற்றொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை காசாவின் சில பகுதிகளில் மட்டும் ஒருதலை பட்சமான தற்காலிக மோதல் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மோதல் நிறுத்தம் ஆரம்பித்த பிறகு காசாவின் வடபகுதியிலுள்ள ஒரு அகதி முகாம் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல் நடத்தியதில் 8 வயது சிறுமி உட்பட 20க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டோ காயமடைந்தோ உள்ளார்கள். ஆனால் தமது பகுதியில் ஹமாஸ் ஆயுதங்கள் மூலம் ராக்கெட்டுகளை வீசியதாக இஸ்ரேல் கூறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நேபாள நாட்டில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுவதால் நதிக்கரையில் வாழ்ந்து வந்த சுமார் 2.5 லட்சம் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 60,000 பேர் ஏற்கனவே தற்காலிக இருப்பிடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 10,000 பேர் அடுத்த சில மணி நேரங்களில் அப்புறப்படுத்தப்படுவார்கள். கடந்த சனிக்கிழமை நேபாளத்தில் ஏற்பட்ட மண்சரிவு சுமார் 180 பேரை உயிரோடு புதைத்திருக்கிறது.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று, சீனாவின் தென்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை உயிருடன் மீட்கும் நோக்கில் மீட்பு படையினர் இடிபாடுகளுக்கு இடையே தோண்டி தேடி வருகின்றார்கள். இப்படியான நடவடிக்கையின் போது யூனான் மாகாணத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஒரு 5 வயது சிறுவன் உட்பட 32 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு நடவடிக்கையில் 1,000,000,000 ஈடுபட்டுள்ளார்கள். சீன பிரதமர் மீட்பு பணிகளை நேரடியாக பார்வை செய்கிறார். எனினும் கடும் மழை மற்றும் நிலச்சரிவுகள் மீட்பு பணியை சிக்கலாக்கியுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
காசாவில் இஸ்ரேலின் நடத்தை பிரெஞ்சு அரசாங்கத்தால் மிகவும் அசாதாரணமான கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. பிரான்சின் வெளியுறவு அமைச்சர் லோரன் ஃபேபியஸ் இதனை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய படுகொலைகள் என்று விவரித்திருக்கிறது. பிரான்சும் இஸ்ரேலும் பழைய நண்பர்கள் என்பது உண்மை. தன்னை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு உரிமை உள்ளது என்பதும் உண்மை. ஆனால் குழந்தைகளையும் பொதுமக்களையும் கொன்று குவிக்க இஸ்ரேலுக்கு எவ்வித நியாயமும் இல்லை என்று அமைச்சர் ஃபேபியஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நெருக்கடியில் ஹமாஸ் இயக்கத்திற்கும் ஒரு பங்கு இருக்கிறது. எவ்வாறாயினும் ஐநா பொதுமன்றச் செயலாளர் அவர்களினால் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குற்றவியல் சம்பவங்கள் என்று கண்டிக்கப்படும் அளவுக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தப்படுவதை நியாயப்படுத்தவே முடியாது என்றும் பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஃபேபியஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.
முதலாம் உலகப் போரில் பிரிட்டன் நுழைந்து இன்றுடன் சரியாக 100 ஆண்டுகள் ஆகின்றன. பெல்ஜியத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஜெர்மனி தாக்குதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததை அடுத்து பிரிட்டன் இந்த போரில் நுழைந்தது. இன்று உலகின் பல நாடுகளில் அந்த யுத்தம் தொடர்பான நினைவஞ்சலிகள் நிகழ்வுகின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
விரோதமான கம்ப்யூட்டர் விளையாட்டு ஒன்றை தாய்லாந்து ராணுவ அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. இந்த விளையாட்டுகளை விளையாடுபவர்கள் ஒருவர் ஒப்பமண்ட நாடு ஒன்றின் ஜனாதிபதியாக பதவியேற்க வேண்டும், அரசியல் சாசனத்தை வரைய வேண்டும், நாட்டை நிர்வகிக்க வேண்டும். விளையாடுவோர் விரும்பினால் ஊடகங்களை கட்டுப்படுத்தலாம், இரும்பு கரம் கொண்டு அடக்குமுறை ஜனாதிபதியாக நாட்டை ஆளலாம். இந்த விளையாட்டின் பெயர் ட்ரோபிகோ 5 என்று பெயரிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் மக்கள் அரசாங்கத்தை கடந்த மே மாதம் அதிரடி புரட்சியில் கவிழ்த்த தாய் அரசு அன்று முதல் நாட்டு நிர்வாகத்தை தானே பொறுப்பேற்று நடத்துகிறது.
நேபாளத்திற்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பசுபந்தநாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளார். இன்று இரவு நாட்டின் அதிபர் ராம்பரன் யாதவை சந்திக்கிறார்.
கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.